உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பு ஊட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோது கவலமிட கழித்துண்டு கருணையனும் வெள்ளமுதல் குழி சித்தி வழத்தில் நினைந்து ஒருவனை கழித்திருப்பான். ஊழியர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டொன்றன் பதம் போற்றி ஊழிமணி திருவாத உரர் திருத்தாள் போற்றி தொல்லையிறும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவிடியுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே 53வது ஆண்டு எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறம் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருவம்பாவையினுடைய 20வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டி 19வது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் இந்த திருவம்பாவையிலே அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த திருவம்பாவையானது அருள் செய்யப்பட்டது என்பதனுடைய குறிப்பினை மீண்டும் உணர்த்துமாறு ஒருமுறை 9வது திருப்பாடலிலே இந்த பெண்கள் வழிபாடு தொடக்கத்தின் பொழுதே எங்களுக்கு வரவேண்டிய இம்மை பயன் மறுமை பயன் வீட்டு இன்பம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் எங்களுக்கு வேண்டும், இதை நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்பதாக மார்கழி நீராடல் என்பதாக தொடங்கிய நிலை. அப்படி மார்கழி நீராடல் தொடங்கிய நிலையிலே 9வது பாடலிலே சொன்ன அந்த செய்தியை மீண்டும் 19வது திருப்பாடலிலே நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். எங் பொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேர்க்க எங் கை உனக்கு அல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு. எங்களில் என் ஞாயிறு என்பதாக கேட்கின்ற பொழுது அடியார்களுடைய இலக்கணம் மிக அற்புதமான அந்த இலக்கணம். பெரியபுராணம் முழுவதும் இந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் பெரியபுராணம் அருள் செய்யப்பட்டிருக்கிறது. பெரியபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற நாயன்மார்களுடைய அவர்கள் கடைபிடித்த அந்த கொள்கையானது மிக எளிது. என்ன திருநீலகண்டர் கோயம்னார் என்ன செஞ்சாரு, ஓடு கொடுத்தார், எல்லா சிவனடியார்களுக்கு ஓடு கொடுத்தார். இளையான்குடி மாறநாயனார் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் உணவு அளித்தார். இயற்பகையார் யாருக்கும் இல்லை என்பதாக சொல்லாமல் கொடுத்தார். ஆனா நம்முடைய வாழ்விலே நாம் நம் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்விலே நம்முடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக அந்த சிவ வழிபாடு சிவத்தொண்டினை செய்து வந்தார்கள். இப்படி செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடையூறு வரும் என்பதாக சொன்னால் அதை தொடர்ந்து செய்தார்களா இல்லையா? இப்படி இடையூறு வந்தால் விட்டு விடுவது நம்முடைய இயல்பு. எந்த இடையூறு வந்தாலும் உயிரே போனாலும் அந்த அது சிறிய தொண்டாதான் இருக்கும், மிகச்சிறிய தொண்டாகத்தான் இருக்கும். என்ன வருகின்ற அடியார்களுக்கு கோவணம் கொடுத்தல், கீழுடை கோவணம் கொடுக்கின்ற பணி அமர்நீதி நாயனார் அவ்வளவுதான் செஞ்சார். ஆனால் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் இந்த கோவணத்திற்கு ஈடு இணை வேண்டும்னு கேட்டார். கொடுக்க முடியலன்னொடனே மனைவி தான் மகன் எல்லாம் சேர்ந்து ஏறினாங்க இதுல. அப்படி ஒன்று மிக சிறிய ஒரு நிலைதான், ஆனா அந்த தொண்டினை தன்னுடைய உயிர் போகினாலும் அதை விடுவது இல்லை என்ற குறிக்கோளை காட்டுவது பெரியபுராணம். அதைத்தான் முன்னாடி திருக்கூட்ட சிறப்பிலேயே இந்த பெரியபுராணத்தினுடைய பெரியபுராணத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் திருக்கூட்ட சிறப்பினை மீண்டும் மீண்டும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியபுராணத்தினுடைய என்ன இந்த பெரியபுராணம் சொல்ல வருகின்றது, பெரியபுராணத்தினுடைய
நோக்கம் எது, இந்த நூலினுடைய தன்மை என்ன, இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அடியார்களினுடைய இலக்கணம். அப்படி அந்த இலக்கணத்தை குறிக்கும் ஒரு பகுதி தான் திருக்கூட்ட சிறப்பு. அதுல ஒரு பாடல் சொல்லுவார், பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதொரு பாகர் தாழ் மறப்பிலர். பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் நர், இதுதான் எங்கெழில் என் ஞாயிறு. இது மண்ணு கீழே இருக்கு, விண்ணு மேல இருக்கு, தலைகீழா மாறிச்சுனா கூட இந்த மண்ணு மேல போய் விண்ணு கீழே வந்து எந்த வகையான அந்த பேர் அழிவு என்று சொல்லக்கூடிய எந்த அழிவு ஏற்பட்டாலும் தனக்கு அந்த அழிவு என்பது வேறொன்றும் இல்ல. பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும்னா இந்த கொள்கைக்கு எத்தனையோ இடையூறுகள் வரும். ஒரு சின்ன ஒரு தொண்டு என்பதாக ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 10 பேருக்கு இலவசமா சாப்பாடுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பாருங்க. ஒரு 10 பேருக்கு அன்னதானம்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அதுல வரக்கூடிய இடையூறு அதை விட இறங்கி பார்க்க முடியாது. அவ்வளவு இடையூறு வரும். சாப்பிட்டவனே வந்து திருப்பி சாப்பிடுவான், நீ என்ன என்னடா இப்பதானடா சாப்பிட்ட, எதுக்கு நான் திருப்பி வந்து சாப்பிட்றேன்னு கேட்க முடியுமா? அல்ல நீ சாப்பிட்டு இருக்கும் போது குறைஞ்சிரும், இல்ல திருப்பி குறை சொல்லுவான், சாப்பாடு சரியில்லைன்னு உப்பு சரியில்லைன்னுவான். ஏன் போடுறேன்னு கேட்பான், நீ எதுக்கு பண்ணணும்னு கேட்பான், பொருள் வேண்டும் இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொண்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட அந்த தொண்டிற்கு எத்தனையோ வகையான இடையூறு வரும். எல்லா இடையூறையும் மீறி அந்த தொண்டினை நாம் செய்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறி. அதுதான் பெரிய புராணம். இந்த திருவம்பாவையினுடைய அந்த மார்கழி நீராடல் தொடங்கியதிலே இருந்து முடிகின்ற வரையிலும் எங்களுக்கு எத்தனையோ இடையூறுகள் வந்து சென்றிருக்கும், எத்தனையோ இடையூறுகள் வந்து சென்றிருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி நாங்கள் இந்த மார்கழி நீராடலை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் என்பதாக சொன்னால், எங்களுடைய குறிக்கோள் பெருமானே உன்னுடைய திருவடியிலே நாங்கள் வழிபாடு செய்து இந்த மார்கழி நீராடலை நிறைவேற்ற வேண்டும் என்பது. இதற்கு எந்த வகையான இடையூறு வந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம் என்பதாக நிற்கும் நிலையை எங்கு எழில் என் ஞாயிறு என்பதாக சொன்னோம். அப்படி இந்த உறுதியோடு எடுத்துக்கொண்ட அந்த நிலையிலே மணிவாசக பெருமான் இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு நூல் என்பதாக சொன்னால் அந்த நூலினை படிக்க படிக்க அந்த நூலானது தவிட்டக்கூடாது, இன்பம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த நூல். நூல் பற்றி வள்ளுவ பெருமான் ஒரு அழகான குரல் அமைத்திருக்கிறார். விளங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதுல இலங்கு நூல் என்பதாக சொல்லுவார். இந்த இலங்கு நூல் என்பது காலமெல்லாம் அழியாமல் நிற்க வேண்டும், இன்றைய காலத்திற்கும் பொருந்துவதாக இருக்க வேண்டும். சில நூல்லாம் பாத்தீங்கன்னா அது 1920 படிச்சா கரெக்டா இருக்கும், அந்த காலகட்டத்திற்கு அந்த நிலையில அது சரியா வரும். அதே ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டு கழிச்சு அந்த நூலை நீங்க திருப்பி படிச்சீங்கன்னு சொன்னா நிலைகள் எல்லாம் மாறி இருக்கும், அந்த நூல் இப்ப பயன்படாது. ஒண்ணும் இல்ல, ஒரு அறிவியலே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அறிவியல்ல பாத்தீங்கன்னா ஒளியானது நேர்கோட்டில் பரவும் அப்படின்னு 4வது 5வதுல எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்களா தானே படிச்சிருப்பீங்க. ஒளி நேர்கோட்டில் பரவும், அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டே இருக்கு. ஒளி நேர்கோட்டில் பரவும், பின்னோல் கேண்டில் வச்சிருப்பாங்க, இங்க இந்த பக்கம் ஒரு கட்டை அதுல ஹோலு, இந்த பக்கம் ஒரு அட்டை ஹோலு, இந்த பக்கம் இப்ப இந்த ஒளியானது நேர்கோட்டில் பரவுகின்றது அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே ஒளி நேர்கோட்டில் பரவவில்லை, ஒளியானது அலை நிலைகளிலே பரவுகின்றது, நேரா நேர்கோட்டில் பரவுறது கிடையாது அப்படின்னு. அப்ப நூலானது பாத்தீங்கன்னு சொன்னா எந்த வகையான நூலாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பயன்பட்டு அதன் பிறகு அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். அது காலமெல்லாம் அழியாத நூலாக இருக்க வேண்டும், எல்லா காலத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நூலை இலங்கு நூல் என்பதாக சொல்லுவார் வள்ளுவர் பெருமான். இன்னொரு நூலினுடைய தன்மையை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, நவில் தோறும் நூல் நயம் போலும்
பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இன்னொரு சிறப்பு நூலுக்கு என்ன, காலமெல்லாம் அழியாம இருக்கணும், எல்லா காலத்துக்கும் பொருந்துவதாக இருக்கணும், அதெல்லாம் சரி. ஆனால் நூலினை படிக்க 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 அது ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வகையான அனுபவத்தை கொடுக்கும். திருவாசகத்தை ஒரு முறை படிச்சா உங்களுக்கு வருகின்ற அனுபவம் ஜஸ்ட் ஒரு தொடங்குகின்ற வழிபாடு மாதிரி தான் இருக்கும். இரண்டாவது முறை படிச்சு பாருங்க, அதே மூன்றாவது முறை படிங்க, நான்காவது முறை படிங்க, இப்படி படித்துக் கொண்டே இருக்க இருக்க மீண்டும் 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 படிக்க படிக்க அது ஒவ்வொரு வகையான புது புது அனுபவத்தை அது விளைத்து கொண்டே இருக்கும். எப்படி நூலுக்கு நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்பதாக நட்பு என்கின்ற அதிகாரத்திலே வள்ளுவப்பெருமான் பயில பயிலதான் பழக பழகதான் அந்த நட்பினுடைய ஆழமானது விளங்குவதை போல நூலை பயில பயில அதனுடைய இன்பமானது மேலோங்கி விளங்கும். அப்படி இந்த நூலினை திருவாசகத்தை படித்து 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 மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது சலிப்பு வரக்கூடாது. சில நூல்களை படிக்கின்ற பொழுது அதுல சலிப்பு வந்துடும். ஒரு முறை படிக்கலாம், ரெண்டு முறை அந்த நூலை படிக்கலாம், அப்புறம் எத்தனை முறை படிக்க முடியும் சொல்லுங்க. மூன்றாவது முறை படிச்சீங்கன்னா அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அதே படிக்கின்ற பொழுது அதுல ஒரு தொய்வு வந்துவிடும், அதை ஒதுக்கி வச்சிருவோம். நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் படிக்க 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 அதுல தெவிட்டாத இன்பம் தோன்ற வேண்டும். அப்படிப்பட்ட நூல் தான் சிறப்பான ஒரு இலக்கிய நூலாக கருதப்படுகின்றது. இதை நம்முடைய வள்ளல் பெருமான் இதை பயின்று 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 நமக்கு எடுத்து சொன்னார். நாம திருவாசகத்தை பயின்று 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 அந்த திருவாசகத்திலே அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக நான் பெற்றேன், நீங்களும் பெற வேண்டும் என்பதாக வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். எப்படி இருக்கு திருவாசகம், நான் படிச்சதுப்ப எப்படி இருந்தது எனக்கு என்பதாக சொல்லுகின்ற போது நான் கலந்து பாடுங்கள். நற்கருப்பும் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து இத்தனையும் கலக்கிற போது நீங்க இனிப்பு சேர்க்க 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 என்ன ஆகும்னா ஓட்டிடும். எவ்வளவு சாப்பிட முடியும், கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம், மூணு ஸ்பூன் சாப்பிடலாம், நாலாவது ஸ்பூன் என்ன ஆயிடும்னா ஓட்டிடும். அதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா, முடியாது. ஆனால் திருவாசகம் என்பது இத்தனையும் கலந்ததுனால நீங்க நினைச்சிடாதீங்க அது ஓட்டிடு விடுமோ என்பதாக சொல்லி, இல்லை இல்லை, நான் கலந்து பாடுங்கள். நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது. அப்படி உவட்டாமல் இனிக்கக்கூடிய இந்த திருவாசகம் காலத்தால் அழியாமல் எல்லா காலத்திலேயும் இந்த உயிர்களை நெறிப்படுத்தும் நூலாகவும், இந்த நூலானது இலங்கு நூல் என்று சொல்லக்கூடிய இலங்கு நூலாகவும், பயில்தோறும் 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 இந்த நூலானது ஒவ்வொரு வகையான அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் இது கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த நூல் திருவாசகம் என்ற நூல் இலங்கு நூல் என்பதாக வள்ளுவப்பெருமான் சொன்ன அந்த அத்துணைக்கும் பொருந்தும் திருவாசகமாக அமைகிறது. இன்றைய இந்த 20வது திருப்பாடலை நாம் மிக அற்புதமான திருப்பாடல். இந்த திருப்பாடலை பொறுத்தவரையிலும் நாம் பெருமானுடைய திருவடியிலே மீண்டும் 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 இந்த திருப்பாடலை பாடி பாடி அவருடைய திருவடியை போற்றுகின்ற திருப்பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. 20வது திருப்பாடலை எல்லோரும் சேர்த்து நாம் பாடுவோம்.
See you.
திருப்பாடல் இதனுடைய ஒரு சாரம், வள்ளுவ பெருமானுடைய கடவுள் வாழ்த்தினுடைய சாரம். வள்ளுவ பெருமான் கடவுள் வாழ்த்திலே இது அத்தனையும் அடக்கி மிக அற்புதமாக காட்டிட்டார். அதை விரித்து அமைக்கின்ற ஒரு பாடல் தான் இந்த 20வது திருப்பாடல். கற்றதனால் ஆய பயன் என்கொல் அப்படின்னார். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாழறிவன் நற்றால் தொழாரேன். முடிஞ்சு போச்சு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? வள்ளுவ பெருமானுக்கு மேலே ஒன்று உண்டா? வள்ளுவத்திற்கு மேலே ஒன்று உண்டா? கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாழறிவன் நற்றால் தொழார் என. அப்படி இறைவனுடைய அந்த திருவடியை தொழுவதுதான் இந்த ஆன்மாவினுடைய பயன். இத ஒரு ஆசிரியர் ரொம்ப நய ஒரு சின்ன நகைச்சுவையா சொல்லுவாங்க. கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாணறிவன் நற்றால் தொழாரெனின். சார், வள்ளுவ பெருமானே சொல்லிட்டாரு கற்றதனால் ஆய பயன் என் அப்படின்னா கொல் அப்படிதான். கொல் என்பது அந்த இடத்திலே அசை சொல் என்று பெயர். அதுலேயும் வள்ளுவ பெருமான் ஒரு சொல்ல போடுறாருன்னு சொன்னார். வள்ளுவ பெருமான் ஒரு சொல்லுக்கு அவர் வந்து ஒரு சொல் ஒரு 300-400 நூல்களிலே சொல்ல வேண்டிய அந்த சொல்லை அந்த கருத்தை ஒரு சொல்ல செஞ்சிருவார். ஒரு 300-400 நூல்கள் செய்யணும். கடலை என்னது கடுகை புகுத்தி 7 கடலை புகுத்தினதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருடைய நூல். ஒரு சொல் அவர் போடுறாருன்னு சொன்னா அந்த ஒரு சொல்லுக்கு அது எத்தனை 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 எத்தனையோ வியாக்கியானங்கள் விரிந்து செல்லுகின்ற நிலை. கற்றதனால் ஆய பயன் என் கொல் என்ற அசை சொல்லை எதுக்கு அங்க வேஸ்ட் பண்ணார்? எதுக்கு அங்க போய் அந்த அசை சொல்லை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டார்? ஒரு சொல்லில எத்தனை எத்தனையோ வர வேண்டி இருக்குது. ஒரு அசை சொல்லுக்காகவா நம்முடைய வள்ளுவ பெருமான் அந்த இடத்திலே அந்த சொல்லை போட்டு பாடு போடுவார் என்பதாக சொன்னா இல்லை இல்லை, இந்த அசை சொல் தான் இந்த பாடலுக்கு இந்த குரலுக்கு உயிர். இந்த அசை சொல் தான் உயிர். கற்றதனால் ஆய பயன் என் இந்த கொல் என்பது பயனில்லாத சொல், அசை சொல். நீ இந்த உலகத்தில எத்தனை எத்தனை படித்தாலும் உனக்கு எத்தனை பெருமை இருந்தாலும் இந்த பெருமானுடைய திருவடியை நீ வணங்கவில்லை என்பதாக சொன்னால் நீ இந்த அசை சொல்லை போல இருப்பாய் என்பதாக காட்டுவதற்கு கொல் என்பதாக அசை சொல்ல போட்டார். அந்த அசை சொல் தான்டா நீ இப்படிதான் இருக்க போற. பயனில சொல்லாமைன்னே ஒரு அதிகாரம் அமைச்சர் நமக்காகவே அமைச்சர். பல பல நம்ம பேசிட்டு இருப்போம், ஆனா பேசுறது என்னடா பயனை விளைவிக்குதுன்னு பார்ப்போம். அதற்காக வள்ளுவ பெருமான் பாருங்க, பயனில சொல்லாமை இப்படி ஒரு நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றாள் தொழாரினை ஒன்னாச்சு. இரண்டாவது இந்த 20வது திருப்பாடலுக்குரிய ஒரு மொத்தமான சாரம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது உபதேசம் என்கின்ற பகுதியிலே திருமூல பெருமான் அமைத்த அந்த குறிப்பு உபதேசமாகிய அந்த பகுதியில 26வது மந்திரமாக விளங்குவது அந்த பாடல். எப்படி வள்ளுவம் ஒரு நிலையாக அமைந்ததோ அதை போல திருமூலர் திருமந்திரம் இதற்குரிய ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பாக அமையும். 26 20வது திருப்பாடலினுடைய சாரம். சொல்ல போனா இந்த ரெண்டு பாடலையும் பாடிட்டா நான் எஞ்சி போயிட்டே இருக்கலாம், வேற எதுவும் பேசறதுக்கு ஒன்னும், சும்மா நான் பயணியில சொல்லாமதான். அப்படி இந்த திருப்பாடலுக்கு இதுதாங்க உரை, வேற எதுவும் உரைன்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது உரையெல்லாம் உயர் உரை கிடையாது. அம்மா வேணா நம்ம பேருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு போலாமே தவிர இதுக்கு மேலேயும் ஒரு சொல் என்பதாக சொன்னால் அது பயணியில சொல்லாமைதான். இருந்த பொழுதிலும் பெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் அதை புகழ்ந்து சொல்லுகின்ற அந்த நிலையிலே பெருமானுடைய திருவடியை வணங்கும் நிலையாக போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். ரொம்ப அற்புதமாக மணிவாசக பெருமான் இறைவனுடைய திருவடியை வழுத்தும் ஒரு நிலையிலே, இறைவனுடைய திருவடியை போற்றுகின்ற நிலையாக இந்த திருப்பாடல் மிக மிக ஆழமான திருப்பாடல், அற்புதமான திருப்பாடல். இந்த திருப்பாடலை இறைவனுடைய வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டிலே எல்லா சைவ அடியார்களும் எல்லோரும் இறைவனுடைய திருவடியை போற்றுகின்ற நிலையிலே இந்த திருப்பாடலை சொல்லி போற்ற வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமான் உணர்த்தி உணர்த்தி சொன்ன திருப்பாடல் இந்த திருப்பாடல். இதிலே இந்த திருப்பாடலிலே போற்றி என்பதாக சொல்லக்கூடிய போற்றி 8 முறை போற்றி சொல்லியிருப்பார். இதுல 8 முறை போற்றி, அப்படி 8 முறை பெருமானுடைய திருவடியிலே அஷ்ட புஷ்பங்கள் 8 மலர், அந்த 8 மலராக இருக்கக்கூடிய அந்த 8 மலரை எடுத்து பெருமானுடைய திருவடியிலே நீங்கள் போட்டு வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு திருப்பாடல் இந்த மார்கழி நீராடலிலே அவர் குறிப்பிடுகின்ற போற்றி என்று சொல்லக்கூடிய திருப்பாடல். வேறு எங்கு 8 முறை போற்றி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு திருவாசகத்துல வேற எங்கு 8 முறை போற்றி சொல்லி இருக்கிறார் தெரியுமா? 8 முறை 8 முறை போற்றி சொல்லி இருக்கிறது. 6 இருக்கும், 4 இருக்கும், இந்த 8 முறை போற்றி ரொம்ப சிறப்பு. 8 முறை வேற எங்க சொல்லி இருக்கிறாரு? நீங்க ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான், தருகிறேன் காய வாழ்க்கை ரைட். அப்புறம் நீங்க என்ன டிபிகல்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, ஏ சிவபுராணத்துல ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, 8 போற்றி வந்துருச்சு அங்கேயே, அங்கே 8 போற்றி சொல்லிட்டாரு. அங்க சொன்னாரா? சில சமயம் உள்ள இருக்கும் வெளில வராது, அந்த மாதிரி 8 போற்றி சொன்னார்ல. இந்த தரிக்கிலேன் காய வாழ்க்கையிலையும் 8 போற்றி வரும். அது ரொம்ப எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல வான்மீகி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல தேடி தேடி கண்டுபிடிச்சேன் போற்றிய. ஆக இந்த தரிக்கிலேன் காய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான திருப்பாடல், அதை நம்ம பாடுவோம். பாடல் நம்முடைய இந்த போற்றியினுடைய ஆதியும் அந்தமும் உடைய அந்த திருவடியினுடைய குறிப்பு காருண்ய திருங்களிலேயே கடைசி திருப்பாடலிலே சொல்லுவார். இதையும் நீங்க அதோட தொடர்பு படுத்திக்கணும்ன்றதுக்காக
சொல்லணும். வழிபாட்டின் இறுதியிலே அது ஈறு இல்லைதான், ஆனால் அந்தமில்லாத திருவடிதான் இறங்கி வரும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்ற முதல் பாடலினுடைய அந்த குறிப்பை இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். பாதமலர் என்பதாக குறிப்பிடுகின்ற இந்த பாதமலரை உள்ளேயே கொண்டு வந்து நிறுத்துவார். பாதமலர் என்பது எந்த திருப்பாடல்ல குறிப்பிடுகிறார்? அதுதான் அங்க சிறப்பு. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். இந்த திருப்பாடல் பாத்தீங்கன்னு சொன்னா, சொன்ன 19 பாடல்களுக்கும் இந்த திருப்பாடல் அழைத்து அழைத்து மீண்டு வரும். அது உள்ள போயிட்டு போயிட்டு வரும். இந்த திருப்பாடல், இந்த கடைசி திருப்பாடலை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் மொத்த 19 திருவம்பாவையினுடைய மொத்த சாரத்தையும் அதிலே காட்டியிருப்பார் மணிவாசகத்தில். பாதமலர் எங்க சொல்லியிருக்கிறார்? திருவம்பாவையிலே வருது. பாடுங்க.
எல்லா
அறியா நன்முகனும் காணாத மலை நாம் போல் அறிவோம் என்று எடுத்த அந்த நிலை இங்கே ஆதியும் அந்தவுமாக அந்த திருவடி வந்து அருள் செய்தது. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனாக நிற்கின்ற நிலையிலே வந்து ஒவ்வொருவருடைய உயிரிடத்திலேயும் இந்த ஆதியும் அந்தவுமாகிய திருவடியை கொடுத்து கொடுத்து அருள் புரிகின்ற அந்த கருணை நிலையை போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். இறைவனுடைய அந்த திருவடி பற்றி சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருமான் பயன்படுத்தும் ஒவ்வொரு சொற்களும் அப்படியே தேனாய் தித்திக்கும் வார்த்தை. போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், செந்தளிர் என்பதாக குறிப்பிடுகின்ற பொழுது அது செம்மையை குறிப்பது. திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியினுடைய செம்மை, அந்த செம்மை என்பது ஆன்மாவினுடைய குற்றத்தை நீக்கி தூய்மை செய்து அது அதனுடைய பேரின்பத்தை வழங்கும் அந்த திருவடிக்கு செம்மை என்பதாக நிற்கும். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அந்த திருநின்ற செம்மை என்று சொல்லக்கூடிய நிலையை காட்டுவது ஆன்மாக்களை சுத்தம் செய்கின்ற அந்த நிலை. செம்மலர் நோண்டாள் சேரலொட்டா அம்மலம் கழியி அன்பரொடு மறியி மாலரனேயும் அழிந்தவர் வேடவும் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்பதாக சொல்லுவது நம்முடைய சிவஞான போது. செம்மலர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருவடியினுடைய சிறப்பினை எல்லா அருளாளர்களும் எடுத்து ஆளுகின்ற ஒரு சிறப்பினை உடையது. குழைத்த 10:33 பதிகம் 3வது பாடம். ஆன்மாவினுடைய குற்றத்தை நீக்கி அவருடைய பேரானந்தத்தை கொடுக்கும் இந்த திருவடியை யான் போற்றுகின்றேன், ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை திருவடியாக விளங்குகின்ற இந்த செந்தளிராகிய திருவடி, செந்தளிராகிய இந்த திருவடியை யாம் வணங்குகின்றோம் என்பதாக சொல்லி தளிர் என்பது தொடக்கம், தொடக்கத்தின் நிலை. இதிலே இருந்துதான் மீண்டும் இந்த உலகங்கள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், எல்லாவற்றிற்கும் தொடக்கம். இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகமானது பெருமானுடைய அந்த திருவடியிலே இருந்து தொடங்கி எல்லாம் போய் மீண்டும் திருவடியிலே சேரும். சேர்ந்துருச்சே திருப்பி வருமா என்பதாக சொன்னால் அங்கே இருந்துதான் மீள தோன்றும் என்பதற்கு இந்த திருவடியை தளிர் என்பதாக குறித்தார். தளிர் என்பது மீண்டும் அது பூவாக மலரக்கூடிய நிலையிலே அது சென்று மீண்டும் தோன்றும். மீள தோன்றும் முறையை அங்கே குறிப்பிடும் முகமாக செந்தளிர்கள் என்பதாக சொன்னார். ஆதியும் அந்தமும் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியை போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். நாவுக்கரச பெருமான் திரு ஐயாறு என்று சொல்லக்கூடிய ஐயாற்று திருப்பதிகத்திலேயே மிக அற்புதமான திருப்பதிகம், அடித்தளம் பற்றி சொல்லுகின்ற திருப்பதிகம். அந்த அடித்தளமாகிய திருப்பதிகம் நம்ம மீண்டும் மீண்டும் விரிவுரான வகுப்பிலே இந்த 20 பாடல்கள் பாடியிருப்பார் நாவுக்கரச பெருமான். அந்த 20 திருப்பாடல்கள் மிக அற்புதமாக நாவுக்கரச பெருமான் தான் திருவடி என்று சொல்லக்கூடிய திருவடியை போற்றி 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 திருவடிக்கென்றே பல பதிகங்கள் அமைப்பார். அதுல திருவடி திருத்தாண்டகம் என்பதாகவே அமைத்து அந்த திருவடியை போற்றுவார் நம்முடைய நாவுக்கரசு குரு. அப்படி ஐயாறன் என்று சொல்லக்கூடிய ஐயாற்று திருப்பதிகத்திலே ஓதிய ஞானமும் ஞான பொருளும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் மிக அற்புதமான அந்த பதிகம். இந்த உயிர்களானவை ஈடேற வேண்டும் அவர் கொடுத்த நமக்கு கொடுத்த அத்துணை நமக்கு இந்த உலகத்திலே நாம் அனுபவித்து 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 இந்த உயிர் ஈடேற வேண்டும் என்பதற்காக அமைத்து கொடுத்தாரே அது படைப்பு. இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் எந்த நிலையை பார்த்தாலும் அது இறைவன் நமக்கு கொடுத்ததாக என்ன வேண்டும், இன்க்ளூடிங் நம்முடைய உடம்பு. இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது. ஆக இறைவன் இந்த உடம்பினை கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்தார்னா, இந்த உடம்பினை வெறும் உடம்பு இல்லைங்கிறது, இது விளக்கு. இந்த விளக்கு என்ற இந்த உடம்பு என்பது ஒரு விளக்கு. இதை வைத்துக் கொண்டு நாம் இந்த விளக்கினை வைத்துக் கொண்டு பெருமாளுடைய திருவடியிலே போய் அது இந்த விளக்கானது சேருவதற்கு உதவும் ஒரு கருவி. விளக்கை பயன்படுத்துவதிலேதான் நம்முடைய அதற்கு மாயா தனு கரண விளக்கு என்பதாக சொல்லுவார் நம்முடைய சிவஞான போத ஆசிரியர். மாயா தனு கரண விளக்கு, இது விளக்கை எப்படி பயன்படுத்தணும், விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படி இந்த விளக்கினை தூய்மையாக இந்த விளக்கினை பயன்படுத்த வேண்டும் என்பதாக நாம் எடுத்துக்கொண்டு, படைப்பு என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் அத்துணையும் நமக்காக இறைவன் கொடுத்தார். அவருதுதான் எல்லாம், நாம வந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அனுபவிப்பதற்கு எதற்கு என்பதாக சொன்னால், இந்த உயிர் ஈடேற வேண்டும். இது இந்த அனுபவத்திலே திளைத்து இந்த உயிரானது இது மேலோங்கி இந்த இருளிலே இருந்து ஒளிக்கு வர வேண்டும் என்பதற்காக அமைத்து கொடுத்த சாதனங்கள் அத்துணையும் இறைவன் படைக்கின்றாரே தவிர உயிர்களை படைப்பது இல்லை. அதற்காகவே மணிவாசக பெருமான் இந்த நிலையிலே போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். இந்த படைத்தல் என்று சொல்லக்கூடிய நிலையை புணர்ச்சி 10:27 திருப்பதிகம் 10வது திருப்பாடலிலே மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் வைப்பார். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளன்வோர். ஆமா, உடல் இடம் கொண்டாய்னு சொல்றாரு. படைப்பு என்ன? ஆமா, உடல்ல இடம் கொண்டதுனாலதான் இதற்கு மெயினே பேர், தானியாக்கு பெயர்னு சொல்லுவாங்க. தானியாக்கு பெயர் எது எது தாங்கி இருக்கிறதோ அதனுடைய பெயரே அது பெறும். கத்திரிக்காய் விற்கிற அம்மாவை நீங்க கத்திரிக்காய் கத்திரிக்கான்னு கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. ஆட்டோ ஓட்டவர் ஆட்டோ ஆட்டோன்னு கூப்பிட்டா வருவார்ல. அந்த மாதிரி மெய்யாகிய அந்த சிவத்தை இந்த உடல் தாங்கி இருக்கும் காரணத்தினால இந்த உடலை மெய் என்பதாக சொல்லுவாங்க. அதற்கு தானியாக பெயர்னு பேரு. இந்த உடலிலே பெருமான் இடம் கொண்டு இந்த உயிரை செலுத்தும் காரணத்தினாலே அது உடல் இடம் கொண்டாய் என்பதாக சொல்றாங்க. படைத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த உடல் தனு கரண போன போகங்கள் இது அத்தனையும் இறைவன் படைத்தாரே தவிர உயிர்களை இறைவன் படைப்பது இல்லை. உயிர் என்றும் உள்ள பொருள். என்று நீ அன்று நான் உன் அடிமைன்னு சொல்வார் தாய்மான பெருமான். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அனாதி என்பது என்றும் உள்ள பொருள். மூன்று பொருள்கள் என்றைக்குமே இருக்கும், பதி பசு பாசம். இதுக்கு அழிவே கிடையாது, தோற்றமும் கிடையாது இந்த மூன்று பொருள்கள். 27:10 பத்து பெருமானுடைய திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கும் பத்து என்னமா பாடியிருக்கிறாருங்க. ஒவ்வொரு பதிகமும் நமக்கு கிடைத்த செல்வம்னு சொன்னா என்ன, அந்த செல்வம் தொலையாத செல்வம். போற்றி போற்றி திருவாசகத்தை நம்ம பாடணும். எத்தனை முறை மணிவாசக பெருமானுக்கு நம்ம நன்றி சொல்றதுன்னே தெரியல. அட்லீஸ்ட் நம்ம இந்த திருவம்பாவையினுடைய விழாவிலையாவது மணிவாசக பெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி அவருடைய திருவடியை நன்றி சொல்லி வணங்கும் ஒரு நிலையிலே அமைத்துக் கொள்ளவர். பாடி பாடி பணிந்து பாத பூம்போது அணைவது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புனர். எப்பொழுது பெருமானே உன்னுடைய திருவடியை எப்படி அடைவது என்பதாக சொன்னால், பாடி பாடி பணிந்து உன் பாத பூம்போது அணைவது என்று கொள்ளோ என்பதாக அமைத்தாரே, அந்த சிறப்புதான் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல். அங்கே படைத்தல் என்பதை சொன்ன மணிவாசக பெருமான் இரண்டாவதாக என்னது, காத்தல். காத்தல் என்பதாக அமைக்கின்ற இந்த குறிப்பு போகம் என்பதாக அமைப்பார். போகம் என்பது வினை பயனை நுகர்ச்சி என்பதாக அமைப்பார். எல்லா போகத்தையும் இறைவன் நமக்கு புணர்த்த வேண்டும், இல்லைன்னா நாம எடுத்துக்க முடியாது. நமக்கு எது தேவை என்பதாக சொல்லி நாம எடுத்துக்கிறதா இருந்தா அப்படி நான் எங்க இருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒருத்தர் யூஎஸ்ல இருப்பேன்னு, ஒருத்தர் சுவிட்சர்லாந்து போவேன்னு, இந்தியாவில் பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டார். நாமே நம்மை நமக்கு அந்த வினைப்பயனை ஊட்டி கொள்ளுகின்ற முறை என்பதாக சொல்லுகின்ற அந்த கணக்கு இல்லை. இறைவன் நமக்கு அந்த போகத்தை ஊட்டுகின்றார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. மிக அற்புதமா சொல்லுவார் சுந்தர பெருமான். போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம் என்பது நுகர்வு, திரு என்பது அதை சேர்க்கின்ற நிலை. இப்ப போகம் இருக்கும் ஆனால் யோகம் இருக்காது, யோகம் இருக்கும் போகம் இருக்காது, ரெண்டும் சேரணும். கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னா யோகமும் போகமுமாக இருக்கணும். அம்மநாட்டாழ்வார் சொல்லுவார் இல்லையா, எப்படி ராமபிரானும் சீதாபிராட்டியும் இருக்கின்றார்கள்னு சொன்னா அவர்கள் யோகமும் போகமும் ஆகிய நிலைதான் அது. யோகம் இருந்தால் போகம் இருக்காது, போகம் இருந்தால் யோகம் இருக்காது. எவ்வளவோ பணம் இருக்கும் வீட்டுல, வண்டி வண்டியா வச்சிருப்பாரு, பூட்டி பூட்டி வச்சிருப்பாரு, ஆனா ஒரு பருக்க ஒரு ரைஸ் உள்ள போச்சுன்னு சொன்னா உடனே இன்சுலின் தான். எவ்வளவோ பணம் இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல. நாளுக்கு ஒரு கார்ல போவாரு, ஒரு நாள் மெர்சிடிஸ் பென்ஸ், ஒரு நாள் டொயாட்டோ கரோலா, இன்னொரு நாள் அப்பா எல்லாம் சூப்பரா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கார்ல வந்து இறங்குறாரு, ஒண்ணு இல்ல அவர் டிரைவர் எல்லாம் இருக்கு அனுபவிச்சுட்டு இருப்பாரு. முதலாளிய விட டிரைவர் தான் அந்த காரை ரொம்ப ஜாலியா அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அவரு கூட காசு போட்டு வாங்கினவரு கூட அதுல கொஞ்ச நாள் தான் உட்காந்துட்டு அதுல இறங்கிடுவாரு. நாள் பூரா அதுல படுத்துக்கிட்டு அவரு சாயந்தரம் வர வரையிலும் அந்த காரை 100% என்ஜாய் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா காசு போட்டு வாங்கின அவர் இல்ல, டிரைவர் தான். யோகம் இருந்து போகம் இல்லாததும் இல்லை, போகம் இருந்து யோகம் இல்லாத, ரெண்டும் ஒன்றாக சேரணும். யோகமும் போகமும் இதை கொடுக்கின்ற பெருமானே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். பூங்கழல் பற்றி பல இடங்களிலே மணிவாசக பெருமான் பூங்கழல் குறிப்பு கொடுப்பார். அதுல திருப்புலம்பல் 39வது பதிகம் முதல் பாடல், அப்புறம் இன்னொரு பூங்கழல் உங்களுடைய விருப்பம். யுவர் சாய்ஸ்.
என்ன சார் சுமாரன் சார்,
பத்து இடத்துல வருது பூங்குழல் திருவாசகத்துல யாத்திரை பத்து, அவருக்கு பிடித்த யாத்திரை பத்தே இருக்கட்டும்.
திரு அம்மானேலி வருதுங்க யாத்திரை பத்து. எத்தனாவது பாடல்
போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். மூன்றாவது நிலை படைத்தல் காத்தல், அது அழித்தலா அப்படின்னா அழித்தல் இல்லை, அதற்கு ஒடுக்குதல் என்று பொருள். அதற்கு அழித்தல் என்பது எங்கேயுமே கிடையாது, அறிவியலையும் அழித்தல் கிடையாது, விஞ்ஞான நம்முடைய நிலையிலேயும் அழித்தல் கிடையாது, எதுக்கும் அழிவு கிடையாது. ஒன்று மற்றொன்றாக மாறுமே தவிர ஒன்றுக்கு அழிவு என்பது இல்லை. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட், பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு அனதர் ஃபார்ம். சத்காரியவாதம், இல்லது தோன்றாது உள்ளது சிதையாது, எதுவுமே அழிவு என்பது கிடையாது. அழித்தல் என்பதா அழிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்டே தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனா ஒன்னு அழிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு சுவாமி வச்சிருப்பாரு, அழிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டா தானே அழியுது, அழிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு திறன் இருக்கு. ஆக அழித்தல் அல்ல, அதற்கு ஒடுக்குதல் என்று பெயர். எப்பொழுது ஒடுக்குவார் என்பதாக சொன்னால், காலையிலிருந்து நம்ம இரவு முழுவதும் வேலை செய்து 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 நிற்கின்ற பொழுது இந்த உடலுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா, திருவாசக பாடல முதல் வரி மட்டும்தான் தெரியும், ரெண்டாவது வரி பாத்தீங்கன்னா அப்படியே ஜோதியில கலந்து ஒண்ணுமே தெரியறது இல்ல, அப்படியே எப்ப தூங்கணும் எப்ப இருக்க உடல் களைப்பு. அப்ப களைப்பு வந்த பொழுது அந்த உடலுக்கு களைப்பு வந்தா கொஞ்ச நேரம் உறங்கினால்தான் அந்த உடல் களைப்பு நீங்கும். அப்படி இந்த உயிரானது தொடர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புல போகுது, இந்த உயிருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உயிரை களைப்பு நீங்குமாறு அதை செய்தல் ஒடுக்குதல் பேர். அதுதான் ஒடுக்கமே தவிர அழித்தல் என்பது ஒடுக்கம் அல்ல. அப்ப ஒடுக்குதல் என்பதாக நிற்கின்ற அந்த நிலைக்கு ஈராம் இணையடிகள். நம்முடைய திருப்பூவள்ளி என்று சொல்லக்கூடிய திருப்பூவள்ளியில அந்த இணை அடியை பற்றி மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக வைக்கும் ஒரு திருப்பாடு. 13வது பதிகம் முதல் திருப்பாடு. இந்த உடலுக்கு வருவதற்கு முன்னாலே இந்த உயிரினுடைய நிலை என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பெருமானுடைய திருவடியை நாள்தோறும் நாம வணங்குவோம். இது ஒண்ணுதான் த கீ பாயிண்ட். போன உடலை விட்டு போன பிறகு அது தஞ்சம் புகுவது பெருமானே உன்னுடைய திருவடியில, திருப்ப அதை கொண்டு போய் செலுத்துகின்ற வரையிலும் அது இருந்ததும் உன்னுடைய திருவடியிலே. ஆக நான் இப்பொழுது இருக்கிறேன் என்பதாக சொன்னால் எனக்கு முன்னும் பின்னும் இருப்பது உன்னுடைய திருவடியே தஞ்சம் என்று அந்த இணை என்கின்ற நிலை, முன்னையும் பின்னையும் இணைக்கின்ற இணையாக விளங்கும் உன்னுடைய திருவடியை வணங்குகின்றேன் என்ற திருவருள் குறிப்புங்க அந்த இடம். அந்த திருவடியை வணங்கும் குறிப்பிலே பெருமானை இணையார் திருவடி என்பதாக சொல்லி போற்றி அருளுக, போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் என்பதாக எடுத்து சொல்லி இந்த உயிர் தஞ்சம் புகும் இடம் அது. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல். அடுத்ததா வருகின்ற நிலை மறைத்தல், மறைத்தார். இந்த மறைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்பதாக சொன்னால் இந்த ஆன்மாவிற்கு அந்த வினை நுகர்வு ஏற்படாது. மறைச்சாதான் வினை நுகர்வு ஏற்படும். இந்த மறைத்தலை நான் முகனும் காணாத புண்டரிகம் என்பதாக சொல்லி திருமாலுக்கும் நான் முகனுக்கும் அந்த திருவடியை மறைத்தார் அல்லவா. அதை போல இந்த ஆன்மாக்களுக்கு மிக அற்புதமாக இந்த ஆன்மாக்களை பேதித்து வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி. அப்படி அந்த பாத திறத்திற்கு மறைப்பிற்கு மிக அற்புதமாக முன்னமேயே குறிப்பிட்டிருக்கிறார், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம் ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி என்பதாக அங்கே எடுத்து சொன்னதை இங்கே கொண்டு வந்து நாம் சேர்த்து கொண்டு பெருமானுடைய திருவடியானது மறைத்தல் என்ற தொழிலை இந்த ஆன்மாவிற்காக செய்கின்றது என்பதை போற்றி நான்முகனும் காணாத புண்டரிகம் என்பதாக எடுத்து சொல்லுவார். ஆசை பத்து முதல் திருப்பாடல் 25. அந்த திருவடி போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் மறைப்பு என்கின்ற நிலையையும் கடைசியாக அருளலை சொல்லுகின்றார். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர். ஆக அருளல் என்பதுதான் எல்லா நிலைகளிலேயும் இது நமக்கு அருள் செய்தது. அப்படி இந்த அருளாக நிற்கின்ற இந்த திருவடியை யாம் போற்றுகின்றோம். அதிலே போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும், அந்த உய்ய என்பது மிக முக்கியமான ஒரு சொல். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பா. உய்தல் என்பது இந்த ஆன்மாவினுடைய ஆன்மாவின் உய்விற்காகவே பெருமான் வந்து தங்கிய நிலையை பதினோராவது திருப்பாடலிலே, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் பகையெல்லாம் உய்ந்து முடித்து. ஆக அதற்காக பெருமானுடைய திருவடியிலே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு எய்யாமல் காத்த எங்கள் பெருமானே, உன்னுடைய திருவடி நாங்கள் உய்யுமாறு செய்ததே உன்னுடைய திருவடி. அந்த திருவடியினுடைய அந்த திருவருளை வழுத்தி போற்றி யாம் உய்ய கொண்டு அருளும் பொன் மலர்கள் என்பதாக நிறுத்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் என்பாவர். மார்கழி நீராடலை போற்றும் நிலையாக இந்த மார்கழி நீராடல் என்பதாக எடுத்துக்கொண்ட நிலை, இது தொடங்கிய நிலையிலே வைகரையிலே எழுந்து ஒவ்வொருவரையாக துயில் எழுப்பி ஒத்த கருத்தினை உடைய அந்த அடியார்களோடு கூடி பொய்கையிலே சென்று இறைவனை நீராடி இம்மை மறுமை வீடு இன்பங்களை பெருமானிடத்திலே வேண்டுகின்ற ஒரு நிலையாக இந்த திருவம்பாவை நின்றது. அப்படி பெருமானே இந்த திருவடியின் துணை கொண்டு நாங்கள் இத்துணையும் நாங்கள் ஆற்றினோம், இதுதான் எங்களுக்கு உய்ய எடுத்து ஆறாக விளங்கும் உன்னுடைய திருவடியை வணங்கும் முகமாக அமைக்கின்றோம் என்பதாக அமைத்த மணிவாசகர் பெருமான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த திருவம்பாவையை ஐந்து நிலைகளிலே பிரித்து மணிவாசக பெருமான் அமைத்திருக்கிறார். ஐந்து நிலை. ஒன்று, இந்த மார்கழி நீராடல் என்று சொல்லக்கூடிய நீராடலினுடைய தொடக்கத்தினுடைய தோற்றுவாயாக அமைந்தது முதல் திருப்பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக தொடங்கிய அந்த திருப்பாடல் தோற்றுவாய் வழிபாட்டின் தொடக்கம் என்பதாக தொடக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக பெருமானுடைய ஆதியும் அந்தமும் இல்லாத திருவடியை வணங்கும் நிலையும், இரண்டாவது திருப்பாடல் முதல் எட்டாவது திருப்பாடல் வரை எல்லா அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒவ்வொருவரையாக துயில் எழுப்பி அனைவரும் சேர்ந்து ஒத்த அந்த பெருமானுடைய புகழை பாடி மாதேவன் வார்கழலை வாழ்த்தி பொய்கையை சென்று அடைகின்ற நிலை இரண்டிலிருந்து எட்டாவது திருப்பாடல் வரையிலும் மணிவாசக பெருமான் உணர்த்துவார். ஒன்பதாவது பாடலிலே இருந்து பதினெட்டாவது பாடல் வரையிலும் பொய்கை நீராடல். அந்த பொய்கையிலே நீராடி 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 திருவம்பாவையினுடைய ஒரு மைய கருத்து நீராடுதல். ஆகவேதான் ஒன்பதில இருந்து பதினெட்டு பாடல்கள் வரையிலும் நீராடுதலை முக்கியமாக அந்த இடத்திலே மணிவாசக பெருமான் காட்டி, இந்த பொய்கையானது அம்மையும் அப்பனுமாக விளங்கக்கூடிய இந்த பொய்கை என்பதாக அந்த பொய்கையை காட்டி அங்கே அவனை ஏற்றி வழிபாடு செய்தல் என்பதாக அமைத்து, அந்த பொய்கையிலே இருந்து வருகின்ற பொழுது கோயில் பினா பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சீவன் முக்தர்களாக விளங்கக்கூடிய அவர்களிடத்திலே பெருமானுடைய புகழை நாங்கள் எவ்வாறு வாழ்த்துவது என்பதாக அவரிடத்திலே இருந்து கேட்டு தெரிந்து பெருமானை வாழ்த்திய அந்த நிலையை ஒன்பதிலிருந்து பதினெட்டு வரை சொன்ன மணிவாசக பெருமான் பத்தொன்பதாவது திருப்பாடலிலே இறைவன் திருமுன்னே நின்று அவருக்கு அவருடைய திருக்குறிப்பு உணர்ந்தார். தன்னுடைய அந்த வழிபாடு என்பது வழிபாட்டினுடைய அந்த நிலை எவ்வாறு எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதாக பெருமான் திருமுன்னிலையிலே நின்று உணர்த்துதல், உணர்த்தாது ஒழிந்தேன் என்பதாக பிரார்த்தனை பத்திலே நாம் அந்த பாடலை நாம் அந்த இடத்திலே நாம் பாடினோம். ஆக உணர்த்தி பெருமானிடத்திலே அந்த திருவருளை நாம் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளும் அந்த முறையை பத்தொன்பதாம் திருப்பாடலிலே அமைத்து, வழிபாடு சிறப்பாக நடந்தது அதற்காக உமக்கு நன்றி என்பதாக சொல்லி அவருடைய திருவடியிலே மங்களமாகிய நிலையிலே வழிபாடு நிறைவு செய்கின்ற அந்த நிலையாக அவருடைய திருவடியை வாழ்த்தும் முறையை இருபதாவது திருப்பாடலிலே அமைத்து கொடுத்தார் மணிவாசக பெருமான். ஆக இந்த வழிபாடு மார்கழி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது எது என்பதாக சொன்னால், பெருமானே இந்த மார்கழி நீராடல் தான் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது இது எங்களுக்கு மட்டுமல்ல, இனி வருகின்ற அத்தனை அத்தனை வாழையடி வாழையாக வருகின்ற இந்த மரபு அத்துணைக்கும் இந்த மார்கழி நீராடலானது எல்லா உயிர்களுக்கும் உய்வு பெறுமாறு இந்த மார்கழி நீராடல் அமைய வேண்டும் என்பதாக பெருமானிடத்திலே வேண்டி இந்த மார்கழி நீராடலை நாங்கள் போற்றுகின்றோம் என்பதாக அமைத்த அற்புத திருப்பாடல் இந்த 20வது திருப்பாடல். போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலூர் எம்பாவாய் என்பதாக மார்கழி நீராடலினுடைய சிறப்பையும் இந்த திருவம்பாவையினுடைய அந்த மங்களமான அந்த நிலையையும் மணிவாசக பெருமான் எல்லோரா உயிர்களும் மங்களமாகிய சிவத்தை பெற வேண்டும் என்று, அற்புதமாகிய சிவம் என்பதே மங்களத்தை குறிக்கும், அப்படி செங்கமல பொற்பாதம் தந்தருளு வந்தருளும் சேவகனாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் ஒவ்வொருவருக்கும் அந்த மங்களத்தை செய்வான் என்பதாக பெருமானுடைய திருவடியிலே வணங்கி அடியார் என்று சொல்லக்கூடிய அடியார்களோடு இணைந்து வழிபட்ட அந்த நிலையை ஆனந்தமாக மங்களமாக நிலைகின்ற அந்த நிலையிலே ஆனந்த மாலை என்று சொல்லக்கூடிய ஆனந்த மாலையை நாம் மிக அற்புதமாக பெருமான் நமக்கு அளித்த அந்த அத்துணை சிறப்பிற்கும் வழிபாட்டினுடைய சிறப்பிற்கும் நன்றி செலுத்தும் முகமாக ஆனந்த மாலை 5வது திருப்பாடலோடு நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்து நாளைய தினம் திருப்பள்ளி எழுச்சியில இருந்து தொடங்குவோம் என்பதாக சொல்லி 50வது பதிகம் 5வது பாடல் பெருமானுடைய அந்த திருவடியை தொழுது நாம் மீண்டும் 20வது திருப்பாடலை பாடி இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.